புதுகை பன்மலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் பட்டுக்கோட்டை அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரியின் ஆங்கிலத்துறை உதவி பேராசிரியர் திருமதி ச. அஞ்சுமால் அவர்கள் தகவல் தொடர்பு பரிணாமமும் அதன் வளர்ச்சியும் குறித்த பல தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். நேயர்களே, அனைவரும் நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பன்மலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பன்மலை நேயர்களுக்கு எனது இனிய வணக்கம். அஞ்சம்மாள் பேசுகிறேன். நான் அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் உறுப்பு கல்லூரியில் ஆங்கிலத்துறையில் பேராசிரியராக பணிபுரிகிறேன். இன்று உங்களுக்கு நான் தகவல் தொடர்பு பற்றிய செய்தியை குறிப்பிடவிருக்கிறேன். இயற்கை காட்டிய வழிமுறையின் அடிப்படையில் மனிதனின் ஆறாம் அறிவை பயன்படுத்தி அறிவியல் மூலம் பல்வேறு துறைகளிலும் பல்வேறு வகைகளிலும் செயல்பாடுகளை செய்வதற்கு பயன்படுத்துகிற ஒரு வழிமுறைதான் தகவல் தொடர்பு. குகைகளை வீடாக பயன்படுத்திய காலம் முதல் விண்ணிலே வீடமைத்து வாழும் வழிமுறைகளை ஆராய்ந்து கொண்டிருக்கும் இன்றைய காலம் வரையிலும் தகவல் தொடர்பு என்பது ஒரு முக்கியமானதாக இருக்கிறது. ஏன், தேமதுர தமிழ் ஓசை உலகெல்லாம் பரம்பும் வகை செய்தல் வேண்டும் என்று பாரதி ஆசை கொண்டான், கவிதை எழுதினான். அந்த கூற்று இன்று நிகழ்வது, உலகமெல்லாம் அவனுடைய கவிதை கூட சென்றடைவது இந்த தகவல் தொடர்பில் தான். நிலவில் குடியேறிய பிறகும் கூட மனித குலத்தின் அடிப்படை தேவையாக திகழப் போவது இந்த தகவல் தொடர்பு தான். முதலில் தகவல் தொடர்பு என்றால் என்ன, இதை நாம் முழுமையாக அறிந்து கொண்டால் நாம் எதையும் சரியாக புரிந்து கொள்ள முடியும். தகவல் தொடர்பு என்ற இரண்டு சொற்கள் இணைந்துள்ள இந்த வார்த்தையில் தகவல் என்றால் பிறர் அறியும் வகையில் வெளிப்படுத்தப்படும் செய்தி, தொடர்பு என்றால் இரு இடங்களை இணைப்பது, சங்கமம். தகவல் வந்து இன்னொருத்தர்களுக்கு போய் சேருதுன்னா அப்ப அங்க ஒரு பாலம் வந்துருது இல்லையா, அதுதான் சேனல் சொல்லுவோம் ஆங்கிலத்தில். இந்த தகவல் தொடர்புங்கிற இந்த தமிழ் வார்த்தை ஆங்கிலத்துல உங்களுக்கு நன்றாக தெரியும், கம்யூனிகேஷன் என்று சொல்வார்கள். ஸோ இந்த கம்யூனிகேஷன் என்கிற இந்த வார்த்தையானது லத்தீன் மொழியில் உள்ள கம்யூனிகேர் என்ற சொல்லிலிருந்து உருவானதாகும். கம்யூனிகேர் என்றால் டு ஷேர் என்று பொருள், அதாவது பகிர்ந்து கொள்வது. செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு நபரும் இன்னொரு நபருக்கும் இடையே ஒரு தொடர்பை ஏற்படுத்துவதுதான் இந்த தகவல் தொடர்பு என்ற அமைப்பாகும். ஸோ ஒரு ஒரு தகவலை நம்ம வந்து வெளிப்படுத்துவதற்கு பல்வேறு கருவிகளை பயன்படுத்துறோம். இன்னைக்கு மனிதன் ஆறாம் அறிவை பயன்படுத்தி தன்னுடைய பரிணாம வளர்ச்சியில் தொழில்நுட்பத்தை உச்சத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறான். அந்த உச்சக்கட்டத்தின் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு பாலமாக இருப்பது தகவல் தொடர்பு தான். இந்த தகவல் தொடர்பு என்பது இந்த காலகட்டத்தில் தான் தொடங்கி இருக்கிறது என்பதை நாம் அறுதியிட்டு கூற இயலாது. கற்கால மனிதர்கள் வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய குகை சித்திரங்கள் மூலமா தான் தங்களுடைய தகவல்களை பதிவு செஞ்சாங்க. ஏதோ பிற்காலத்துல வர்றவங்க ஏதாவது என்ன விஷயம் நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு அவங்க நினைத்தார்களோ என்னவோ. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 15,000 முதல் 10,000 வரை வரலாற்றின் முந்தைய காலகட்டத்தில் மனிதன் நாகரிகம் எதுவும் அடையல. அவன் சாதாரணமா அன்றாடம் மற்ற விலங்கினங்கள் எவ்வாறு வாழ்ந்ததோ அப்படி வாழ்ந்து கொண்டிருந்தான். அதற்கு பிறகுதான் தன்னுடைய ஒளியை எழுப்பி தகவல்களை ஒரு இடத்திலிருந்து மற்ற இடத்திற்கு எப்படி அனுப்புவது என்று அறிந்து கொண்டான். ஒளி எழுப்பி அவன் தகவலை பரிமாற்றம் செய்ததோடு மட்டுமல்லாமல் விலங்குகளுடைய தோள்களை பயன்படுத்தி அதில் தட்டி எழுப்பி ஒளி செய்து தன்னுடைய தகவலை பரிமாற்றம் செய்து கொள்ள அவன் பல செயல்களை செய்தான். அதற்கு பிறகு 2500 ஆண்டுகளிலிருந்து கிமு 2500 ஆண்டுகளா இருக்கலாம் இல்ல 4,500 ஆண்டுகளா இருக்கலாம், அப்பதான் அந்த நாகரிகத்தினுடைய முன்னேற்றத்துக்கு மனிதன் வந்து அடியெடுத்து வைக்கிறான். அந்த பேச்சு ஒலியை வந்து அவன் அதுக்கப்புறம் தான் என்ன நினைக்கிறான், வரி வடிவமாக கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த காலகட்டத்திலாம் எகிப்தியர்கள் வந்து இந்த வரி வடிவத்தை பட வடிவ எழுத்துக்களா, இது ஆங்கிலத்துல எப்படி சொல்லுவோம்னா ஹயரோகிளிஃப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இத பட வடிவ எழுத்துக்கள் மூலமா அவங்க எகிப்திய மக்கள் தங்களுடைய வரலாற்றை எழுத விரும்பினாங்க. அதனால அவங்க எழுத்த இந்த முறையில அவங்க பயன்படுத்தினாங்க. தகவல் தொடர்பில் முதல் கருவியாக எதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த படவடிவ எழுத்துக்கள் தான். மேலும் அப்புறம் நாகரிகம் வளர வளர பல்வேறு நிலைகளில் மனிதன் தன்னுடைய தகவல் தொடர்புக்காக நிறைய புது புது நுணுக்கங்களை கையாள நினைத்தான். நம்முடைய அரசர்களாக இருந்தாலும் சரி, பேரரசர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் தூதுவன் மூலமாக ஒரு இடத்திலிருந்து ஓலைச்சுவடியின் மூலம் தகவல்களை கொண்டு சேர்த்தார்கள். பிறகு அரண்மனையில் இருக்கும் ராணிகளாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் செய்தியை புறாக்களின் மூலமாக, ஏன் அரசர்களுமே புறாக்களின் மூலமாக ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செய்திகளை பகிர்ந்து கொண்டார்கள். ஏன் நம்முடைய தமிழ்நாட்டில் கூட குறுநில மன்னராக இருந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் செய்திகளை தெரிந்து கொள்வதற்காக, ஒரு உதாரணத்திற்கு இந்த ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேன், திருச்செந்தூரிற்கும் பாஞ்சாலங்குறிச்சிக்கும் ஒரு தகவல் பாலத்தை அமைத்தார். அது என்னவென்றால் மணியோசை. திருச்செந்தூர் கோயிலில் மணி அடித்தால் அடுத்து தொடர்ந்து அங்கங்கு இருப்பவர்கள் அந்த மணியோசையை எழுப்ப வேண்டும். இந்த மணியோசை பாஞ்சாலங்குறிச்சிக்கு கேட்க வேண்டும். அப்பொழுது திருச்செந்தூரில் உள்ள அந்த மணியோசை கேட்டு பாஞ்சாலங்குறிச்சியில் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் தன்னுடைய இறைவனை பூஜை செய்வதை செய்த, இது மசூதிகளிலும் சரி கிறிஸ்தவ கோவில்களிலும் இந்த மணியோசையின் மூலமாக ஒரு தகவல் பரிமாற்றம் செய்யப்படுகிறது. என்னவென்று கேட்டீங்கன்னா, சில பேர் கோவில்களுக்கு வர முடியாது, அவர்கள் வேலை செய்தபடியே இந்த ஒளியை கேட்டு அங்கேயே அவங்க இறைவனை வணங்கிக் கொள்வார்கள். ஸோ இது கூட ஒரு தகவல் தொடர்பு ஆன்மீக ரீதியாக பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு இன்னொரு முக்கியமான செய்தியாக நான் சொல்ல விழைவது என்னவென்றால், அஞ்சல் போக்குவரத்து தகவல் தொடர்பின் மிகப்பெரிய ஒரு புரட்சின்னு சொன்னா அது அஞ்சல் கடித போக்குவரத்து. ஸோ இந்த கடித போக்குவரத்து இங்கிலாந்து நாட்டுலதான் அவங்க உருவாக்கினாங்க. இது எப்போ நிகழ்ந்ததுன்னா, காகிதம் கண்டுபிடித்த பிறகு, காகிதம் கண்டுபிடிப்பில் ஒரு முக்கிய செயல்பாடு அச்செழுத்து முறையை கூட்டன்பர்க், அவர் ஒரு கொல்லர், அந்த கொல்லர் ஜோகன்ஸ் கூட்டன்பர்க் தான் இந்த அச்சு எழுத்து முறை கோக்குறத கண்டுபிடிச்சாரு. இது தகவல் பரிமாற்றத்துல இது ஒரு மிகப்பெரிய புரட்சி. அடுத்ததாக காக்ஸ்டன் என்கிற ஒரு அறிவியலாளர் அச்சு அடிக்கிறத, அதை பிரிண்டிங் மெஷின் சொல்லுவாங்க, பிரஸ், அந்த பிரஸ் வந்து அவர் கண்டறிந்தார். பரிணாம வளர்ச்சியில பாருங்க, மனிதன் ஒரு அறிவியலாளனாக தகவல் தொடர்பு விஷயத்துல அந்த செய்தியை பரிமாற்றதுல அடுத்து அடுத்துன்னு முன்னேற்றத்தை போய்கொண்டே இருக்கிறான். இந்த காலகட்டத்தில் தான் அச்சடிப்பு கண்டறியப்பட்டது. அதே நேரத்தில் அஞ்சல் துறையிலும் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செய்தி அனுப்புவதற்கு காகிதத்தின் வழியாக செய்தி அனுப்புவது, தகவல் பரிமாற்றம் மிகப்பெரிய ஒரு செயல்பாடாக இருந்தது. அதன் பிறகு மோர்ஸ் என்பவர் தந்தி முறையை கண்டறிந்தார். ஏன்னா போர்க்கால கட்டங்களில் குடும்பங்களை விட்டு வீரர்கள் படையில் அவர்கள் காயப்பட்டு இருக்கலாம், அவர்களுக்கு எந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கு, ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டில் மக்களுடைய நிலை எவ்வாறாக இருக்கிறது, இரண்டாம் போரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல இழப்புகள் நிகழ்ந்து கொண்டிருந்தது, பல பிரச்சனைகள் இருந்தது. ஸோ இந்த தகவல்களை எல்லாம் அனுப்புவதற்காகத்தான் அஞ்சல் துறையில் முன்னோடியாக இருந்தது. அதற்கு பிறகு தந்தியின் மூலமாக தந்தியை கண்டுபிடிச்சதுனாலதான் உங்களுக்கு வந்து அந்த உடனடியாக செய்தி அனுப்பப்பட்டது. தந்தியை கண்டறிந்த பிறகு அச்சுத்துறையின் மூலமா அச்சடிக்கப்பட பிரிண்டிங் மிஷின் மூலமாகவும் எல்லா விதத்திலையுமே தகவல் தொடர்பு மிகப்பெரிய ஒரு புரட்சியா சென்று கொண்டிருந்தது. அடுத்ததாக எவ்வாறு ஒலியை வான்வழியாக சென்று எதிரொலியாக மாற்றி எந்த ஒரு செய்தியும் பரிமாற்றம் செய்வது. நாம் ஒரு காலகட்டத்தில் வானொலியில் நாம் எந்த செய்தியை கேட்க வேண்டும் என்றாலும் அவ்வளவு நம்மளுடைய பெற்றோர்கள்லாம் தாத்தா பாட்டிங்கள்லாம் அவங்க செய்தியை கேட்டால் வானொலியின் மூலம் அவ்வளவாக பெற முடிந்தது அந்த ஒளி. அடுத்ததாக தொலைக்காட்சி தகவல் தொடர்பு பரிமாற்றத்துல அது எந்த அளவுக்கு முன்னேற்றம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒளி அலையானது இன்னொரு மின்காந்த அலைகளாக மாற்றப்பட்டு அதுக்கேற்றப்பறம் அந்த தொலைக்காட்சி பெட்டியில் அந்த செய்தி வந்து சேர்ந்து விடுகிறது. அதை வந்து மக்கள் எளிதாக அறிந்து கொள்ள முடிந்தது. தொலைக்காட்சி வந்த பிறகு நிறைய இந்த செய்திகள் என்பது பல்வேறு நிலையிலும் வெளிப்படுத்தப்பட்டது. அது நாடகமாக இருக்கலாம், படமாக இருக்கலாம், சினிமா துறையிலும் இந்த செய்தி தகவல் தொடர்பு என்பது இதெல்லாம் இவைகளெல்லாம் ஊடகமாக மாறிக்கொண்டிருக்கின்றன. அடுத்த காலகட்டத்தில் பார்த்து கொண்ட தொலைக்காட்சி, அடுத்த கணினி மூலம் இணையம், இணையத்தின் மூலமாக அலைபேசியின் மூலமாக பல்வேறு நிலையில் மிக குறுகிய காலகட்டத்தில் குறுகிய நேரத்தில் நாம் செய்தியை பரிமாறி கொள்ளக்கூடிய சூழ்நிலையை நாம் உருவாகிவிட்டோம். இன்று பல இந்த குறுகிய காலகட்டத்தில் இந்த செய்தி பரிமாற்றம் என்பது மக்களுக்கு பல்வேறு உலக நாடு மக்களுக்கு இல்ல இந்த முழு உலகத்துக்குமே நம்முடைய உள்ளங்கையில் கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு புரட்சி செய்திருக்கிறது இந்த தகவல் தொடர்பு என்பது. ஓகே, நான் எவ்விதமாக இந்த தகவல் தொடர்பு உருவாக்கப்பட்டது, இதில் பல மின்னணு கருவிகளும் அறிவியலாளர்களின் இப்போ பார்த்தீங்கன்னா மைக்கேல் பாரடே அவருடைய காந்தம் உலோக கம்பி மூலமாக தான் நம்ம என்ன உருவாக்க முடிஞ்சது, மின்சாரம் உற்பத்தி செய்யறத கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. அடுத்த இந்த மின்சார உற்பத்தினாலதான் ஏன்னா இன்று ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் எந்த ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சியிலும் மிகப்பெரிய அளவுல அவங்க புரட்சி செஞ்சாங்கன்னா அதுக்கு மின்சாரம் கண்டுபிடிப்பு தான். அந்த மின்சார கண்டுபிடிப்புனாலதான் அவங்க அவ்வளவு பெரிய மிகப்பெரிய தொழில் புரட்சி செஞ்சாங்க. மின்சாரம் இல்லைன்னா அவங்களால எந்த செயலுமே செய்ய முடியாது என்பது நேயர்களே உங்களுக்கும் தெரியும். சோ அந்த அளவுக்கு மின்சார கருவிகளும் சரி, மின்சார கண்டுபிடிப்பும் சரி, அதற்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்ட மின்னணு கருவிகளும் சரி, மென்பொருள் கண்டுபிடிப்பும் சரி, இணையமும் சரி, வன்பொருளாக இருந்தாலும் சரி, ஹார்ட்வேர் சொல்லும் எல்லா இந்த கண்டுபிடிப்புகளும் தகவல் தொடர்பு துறையில் மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய புரட்சி நிகழ்ந்திருக்கிறது. இந்த தகவல் தொடர்பில் முக்கியமாக பல வகைகளும் இருக்கின்றன. என்ன வகைகள், அதை நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன் நேயர்களே. முதலில் தனிமனித தகவல் தொடர்பு. தனிமனித தகவல் தொடர்பு என்பது ஒரு தனி மனிதனுக்குள்ளேயே தகவல் தொடர்பு நிகழ்கிறது. தகவல் தொடர்பு நிகழும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள், தனி மனிதனுக்குள்ளே. இப்பொழுது உங்களுக்கு நீங்கள் எதிரும்போது உங்கள் கைகள் அடிபட்டு விட்டது, மோதி விட்டது என்றால் உடனே உங்களுக்கு வழி தெரிகிறது. எவ்வினம் நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள், உங்கள் தோளில் ஒரு சிறு காயம் ஏற்பட்டவுடன் அந்த காயமானது நரம்புகள் வழியாக அது ஒரு ஊடகம் போல் செயல்பட்டு மூளைக்கு அந்த அலை பரவி சென்று அந்த மூளை உங்களுக்கு அந்த செய்தியை உங்களுக்கே அது அனுப்புகிறது. சோ இது ஒரு தகவல் தொடர்பு அல்லவா? அது மட்டுமல்லாமல் மாணவர்களாய் சரி ஆசிரியராக நானாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மனிதர்களும் ஒரு செய்தியை தனிப்பட்ட முறையில் படிக்கும் போது, ஒரு கதையை படிக்கும் போது அந்த செய்தியை அமைதியாக உட்கரைக்கும் நிலையில் நமக்குள் ஒரு தகவல் தொடர்பு நிகழ்கிறது இல்லையா? அந்த செய்தியை நாம் எப்படி மனதுக்குள் அசை போடுகிறோம், அந்த செய்தியை உள்வாங்கி அது எப்படி என்பதை அதை நாம் பகுத்தறிகிறோம், அது ஒரு வகையான தகவல் தொடர்பு. இந்த தகவல் தொடர்பு ஒரு தனி மனிதனுக்குள்ளே நிகழ்கிறது, இன்னொரு மனிதர் உதவி இல்லை, இன்னொரு மனிதருடன் அந்த தகவல் தொடர்பு நிகழ்வதில்லை. அடுத்ததாக சகமனித தகவல் தொடர்பு. இந்த சகமனித தகவல் தொடர்பு என்பது சகமனிதனோடு தகவல் தொடர்பு நிகழ்த்துவது. எவ்விதம், ஒரு நிறுவனத்தில் நீங்கள் வேலை பார்ப்பவராக இருந்தாலும் சரி, அது எந்த கல்வி நிறுவனமாக இருக்கலாம், அல்லது ஒரு தொழில் நிறுவனமாக இருக்கலாம், அல்லது ஒரு தனியார் நிறுவனமாக இருக்கலாம், எந்த நிறுவனமாக இருந்தாலும் அந்த நிறுவனத்தில் தன்னிடம் உள்ள ஒரு செய்தியை மற்றவருக்கு நேரடியாக ஒரு முறையான நிலையில் வெளிப்படுத்துவது. இதில் கூட நாம் இரண்டு பிரிவாக பிரிக்கலாம். இப்போ நாம ஒரு கல்வி நிறுவனத்துல வேலை பார்த்தோம்னா அங்க தகவல் பரிமாற்றம் என்பது ஒரு முறையானதாக இருக்கும், மரியாதைக்குரிய விஷயமாக இருக்கும். நாம் யாரிடமும் பகிர்ந்து கொள்வது ஆங்கிலத்தில் சிஸ்டம் சொல்லுவோம், ஃபார்மல் கம்யூனிகேஷன் சொல்லுவோம், இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன் சொல்லுவோம். இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன்னா நீங்க இப்போ உங்க நண்பர்களோட தகவல் பரிமாற்றம் என்பது ரொம்ப கேஷுவலா நீங்க பரிமாறிக்கிறீங்க, ஒரு பதற்றமா இருக்காது, ஒரு எந்த ஒரு இதுவும் இருக்காது, ரொம்ப ஜாலியா உணர்வோட கூட ஒரு செய்தியை பரிமாறிக்குவீங்க. ஒரு யதார்த்தத்தோடு நாம் செயல்பட வேண்டும். ஆனால் ஒரு நிறுவனத்தில் நீங்க வேலை பார்க்கும் போது ஒரு தகவலை பரிமாறுவது என்பது அங்கு ஒரு முறையான செயல்பாடாக இருக்கிறது. சோ அதனால நம்ம இரண்டு விதமா, முறையான தகவல் பரிமாற்றம், இன்னொன்னு முறைக்கு அப்பாற்பட்ட மீன் ரொம்ப யதார்த்தமான நிலையில ஒரு தகவலை பரிமாறுதல். ஆனால் இப்பொழுது நான் இப்பொழுது வானொலி பண்பலையில் கூட தகவல் பரிமாறுவது ஒரு யதார்த்தமாக பரிமாறுவேன், என் நேயர்களுக்கு போய் சென்று சேர்வதல்லவா? ஆனால் ஒரு நிறுவனத்தில் இருக்கும்போது நம்மளுடைய அந்த நிறுவனத்தின் தலைவர், சக பணியாளர் அவர்களிடம் நாம் எவ்வாறு உரையாட வேண்டும், நாம் எப்பொழுதும் எவ்வாறு தகவலை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். உயர் பதவியில் இருக்கும் ஒரு பணியாளர் தனக்கு கீழே வேலை பார்க்கும் பணியாளரிடம் எவ்வாறு தன்னுடைய தகவலை அவர் கொண்டு சேர்க்கிறார் என்பதற்கு அதற்கு ஒரு ஒரு அமைப்பு இருக்கிறது. அதே தனக்கு கீழே பணியாளர் தன்னுடைய உயர் அதிகாரிகளிடம் எவ்வாறு தன்னுடைய தகவலை கொண்டு சேர்க்கிறார். இதுல இரண்டு வகை இருக்கிறது. சகமனித தகவல் தொடர்பு என்பது மூன்றாவது வகை பொது மனித தகவல் தொடர்பு. இந்த பொது மனித தகவல் தொடர்பு என்பது ஒரு கூட்டம், கூட்டத்தில் பேசுவது. கூட்டத்தில் பேசுவது என்பது அது முறையானது. பொதுக்கூட்டங்களில் இது அரசியல் சார்ந்து இருக்கலாம், அல்லது ஒரு நிறுவனத்தில் நாம் பேசுவதற்கு. ஆனால் இதில் பல்வேறு வேறுபாடுகள் இருக்கின்றன. முறையான கூட்டமை என்பது இப்போ உலக சுகாதார நிறுவனம், உலக ஐக்கிய சபை, அங்கெல்லாம் முறையாக தான் எதை எந்த தகவலையும் பரிமாற்றம் செய்ய வேண்டும், பகிர்ந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு நாம் மற்றவர்களுடைய செய்திகளை உள்வாங்குவதிலும் நாம் பொறுமையாக, அமைதியாக, அதே நேரத்தில் பணிவாக, தன்மையாக செய்திகளை, அது தன்மையாக, இந்த வார்த்தையை தான் என்ன இப்பொழுது இங்க அழகாக சொல்ல வேண்டும், தன்மையாக செய்தியை பரிமாற்றம் செய்வது. இது நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, எந்த அமைப்பு கூட்டமாக இருந்தாலும் சரி, ஒரு படைப்பாளியாக இருந்தாலும் சரி, அந்த தகவலை தன்மையாக கொண்டு சேர்க்க வேண்டும். இதுதான் மிக மிக முக்கியம். இந்த மாதிரி தகவலை வந்து ஒரு கூட்டத்திற்கு, ஒரு மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் போது அது அவர்களுடைய இந்த தகவல் பரிமாற்றத்தில் ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால், இந்த மூன்றாவது வகையில் நாம் தகவல் பரிமாறப்படும் போது கேட்கும் மக்கள், பார்வையாளர்கள் அவர்களுடைய கவனத்தை நாம் தக்க வைக்க வேண்டும். அப்போது பார்வையாளர்களினுடைய கவனத்தை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், நாம் பேசும், நாம் பரிமாறக்கூடிய தகவல்கள் ஆவணமாக, தெளிவாக, அவர்களை ஈர்க்கும்படியாக, உண்மையானதாக இருக்க வேண்டும். அதுதான் முக்கியமான ஒன்று. ஏனென்றால் பொது தகவல் தொடர்பு என்பது எல்லா தரப்பட்ட மக்களும் செய்திகளை உள்வாங்குவது. சோ அந்த அத்தகைய சூழ்நிலையில் நாம் தெளிவாக பதிவு செய்ய வேண்டும். யாரையும் தன்மையற்ற சொற்களை நாம், அவர்களுடைய மனதில் ஒரு தவறான சிந்தனைகளை உருவாக்காதவாறு செய்தியை நம்ம பரிமாற்றம் செய்ய வேண்டும். இது மிக முக்கியமானது. இது இவ்விதமாக நேர்களை மூன்று வகையான தகவல் பரிமாற்றத்தை நாம் அறிந்து கொண்டோம். அடுத்ததாக எனக்கு தனிப்பட்ட முறையில் இந்த கணினிகள் எவ்வாறாக தகவல் தொடர்பில் மிகப்பெரிய அளவில் நமக்கு பயனை தருகின்றன என்பதை நாம் அறிந்து கொள்வோம். ஏனென்றால் கணினிகளில் பல்வேறு மென்பொருட்கள் நிறுவப்படுகின்றன. இந்த மென்பொருட்களில் நிறைய நிரல்கள் நிறைந்த செயல்படுத்துகிற செயற்பாடுகள், பொறியமைவு இவைகள் உருவாக்கப்படுகிறது. பொறியமைவு என்பது என்றால், ஒரு செய்தி போய் மக்களுக்கு சேர வேண்டும் என்றால் அதற்கான ஒரு செயல்பாட்டை நாம் கட்டமைக்க வேண்டும். இந்த மென்பொறியில் கணினியில் அதுதான் மிக முக்கியமானது. இப்போ இது ஆங்கிலத்துல சொல்ல வந்தீங்கன்னா, எம்எஸ் ஆபீஸ் தொகுப்பு, கணினி, வரைகலை பகுதி, கோரல் டிரா, போட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட், அடுத்து வரைகலை மென்பொருட்கள், இந்த மாதிரியான சிஸ்டம் நம்ம பயன்படுத்துறோம். எதுக்குன்னா, கணினி மூலமா செய்திகளை நம்ம பரிமாற்றத்தை, செய்திகளை நம்ம பரிமாறுறதுக்கு முன்னாடி செய்தி சேகரிப்பு ரொம்ப முக்கியம். அதாவது டேட்டா பேஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அந்த செய்திகளை நாம் முறையாக சேகரித்து வைத்து கொண்டுதான் நாம் இந்த மென் வாயிலாக நாம் செய்திகளை கொண்டு செல்ல முடியும். இப்பொழுது நம்ம அதை எவ்விதமாக சென்று, குறுஞ்செய்திகள், அதாவது ஷார்ட் மெசேஜ் சர்வீஸ், அது மூலமா செய்யறோம். வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், இதெல்லாம் ஆங்கிலத்துல சொல்லுவோம். கணினியினுடைய செயல்பாடுகள் மூலமாக நாம் செய்தியை பதிவு செய்ய முடியும். மடிக்கணினி அதிக அளவிலான, அதே நேரத்தில் ஆழ்ந்த தொழில்நுட்பம் மிக்கதாக இன்னைக்கு மடிக்கணினி உருவாக்கப்பட்டு விட்டது. அலைபேசியும் தொழில்நுட்பத்தில் மிக மிக உயர்ந்த அளவு பயன்படுத்தக்கூடியதுதான். இந்த தொழில்நுட்பம் கம்பி படம், காற்று வழி தொடர்பை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டிருக்கு. ஏன்னா தகவல் தொடர்புல இது மிகப்பெரிய புரட்சி. இதுல நீங்க பாத்தீங்கன்னா, இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த தகவல் தொடர்பு கொண்டு போறதுக்கு முத முத சார்லஸ் பாபேஜ் அவர் தான் என்ன பண்ணாரு, கணினியை கண்டறிந்தார். ஒரு அரை வடிவிலான ஒரு இயந்திரத்தை கண்டறிஞ்சு அதன் மூலமா கணினியை வடிவமைத்தா இன்னைக்கு நம்ம தொழில்நுட்பத்துல மிகப்பெரிய அளவுல வளர்ந்து, நம்ம கையளவுல, உள்ளங்கை அளவுல நம்ம அந்த கருவியை நாம சிறிதாக்கிட்டோம். ஆனா தகவல் தொடர்பு நிலையில பெரிதாக்கி விட்டோம். இதுல வந்து நம்ம அந்த செய்திகளை பதிவு செய்யக்கூடிய அந்த டிரான்சிஸ்டர் சிப்னு சொல்லுவோம், சிலிக்கான் சிப்னு சொல்லுவோம், அந்த சிலிக்கான் சிப்ல தான் எல்லா செய்திகளும் சேகரிக்கப்படுகிறது. அலைகள் வழியாக சேகரிக்கப்படுகிறது. சேகரிக்கப்பட்டு அலைபேசியிலிருந்து மற்றொரு அலைபேசிக்கோ வாயிலாக மடிக்கணினி வாயிலாக அது அனுப்பப்படுகிறது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இது அனுப்பும் பொழுது இப்ப என்ன அறிவியலாளர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், அதில் டிஎன்ஏவை, அந்த சிலிக்கான் சிப் சொன்னேன் இல்லையா, அந்த அதுல டிஎன்ஏ கூட ஆப் சேர்த்தா இன்னும் வந்து இப்ப ரோபோட்டிக் ஃபீல்டு வந்துருச்சா, அந்த ரோபோட்டிக் ஃபீல்ட்ல மினிமைஸ்ட் நானோ ரோபோட்டிக் மாதிரி நானோ டெக்னாலஜி யூஸ் பண்ணி நாம மிகப்பெரிய அளவுல மருத்துவ துறையில எந்த ஒரு ஆபரேஷன் பண்றதுக்கும் நம்ம எளிதா இந்த மெடிசன் ரோபோட்டிக் பயன்படுத்தலாம். ஏன்னா நம்ம நர்வ்ஸ் நம்முடைய நரம்புகள் வழியாவே உள்ள ஊடுருவி அது என்ன செய்யணுமோ இங்க நம்ம கண்ட்ரோல் பண்ணி டாக்டர்ஸ் எல்லாம் எந்த ஒரு ஆபரேஷனையும் எளிதாக செய்யக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இந்த தகவல் தொடர்பு, அதாவது இந்த ரோபோட்டிக் நானோ ரோபோட்டிக்ஸ் பயன்படுத்துறாங்க. இதெல்லாம் தகவல் தொடர்புல மிகப்பெரிய வளர்ச்சி. அடுத்தபடியாக இந்த தகவல் தொடர்புல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வலைதள பக்கங்களையும் நம்ம பயன்படுத்தணும். இந்த வலைதள பக்கங்கள் மூலமா என்ன எதை என்ன பயன்படுத்துறாங்கன்னா, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், மைக்ரோசாப்ட் நிறுவனம் தான் இதை முத முத கொண்டு வர்றாங்க. நேவிகேட்டர், நெட்ஸ்கேப் நேவிகேட்டர்னு சொல்லுவாங்க. இதை பயன்படுத்தி தான் இன்னைக்கு வெப்சைட் கிரியேட் பண்றது, அப்புறம் இணையத்திலேருந்து நம்ம எந்த ஒரு பதிவிறக்கம் செய்தியை பதிவிறக்கம் செஞ்சாலும் சரி, எந்த ஒரு செய்தியை அப்லோட் பண்ணாலும் சரி, இவைகளை நம்ம வந்து மிகப்பெரிய அளவுல பயன்படுத்துறோம். அடுத்தபடியாக இந்த தகவல் தொடர்புல நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன நேர்களின்னு பாத்தீங்கன்னா, மின்னஞ்சல். இன்னைக்கு மின்னஞ்சல் வந்ததுனால நமக்கு பல்வேறு நிலையிலையும் மிகப்பெரிய செய்திகளை, மிகப்பெரிய முக்கிய ஆவணங்களை கூட நம்ம இந்த மின்னஞ்சல் வழியா ஒரு இடத்துல இருந்து எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் பல்கலைக்கழகங்களின் மூலமாக, ஆராய்ச்சி நிறுவனங்களின் மூலமாக, உலக அமைப்புகளின் மூலமாக நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தகவல் பரிமாற்றம் செய்யறது இன்னைக்கு மின்னஞ்சல் பேருதவி நமக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படித்தானே, அதை நிச்சயமா அமர்க்கூடிய மின்னஞ்சல் மூலமா நீங்க பலவித மிக சிறப்பு இணையத்தின் வழியா நம்ம மின்னஞ்சல் மூலம் பல்வேறு ஒரு சாதனைகளை நிகழ்த்திட்டு இருக்கோம். இந்தியா நீங்க வல்லரசு நாடா மாறக்கொண்டிருக்கிறது. நாம் பாதுகாப்பு துறையிலும் தன்னிறைவு அடைஞ்சிருக்கோம்னா நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு இந்த தகவல் தொடர்பு துறையில 5G கம்யூனிகேஷனை கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவுடைய எந்த ஒரு கிராமத்து மக்களும் தகவல்கள் வந்து போய் சேரணும், தகவல் பரிமாற்றம் என்பது ரொம்ப முக்கியம் இல்லையா. அதற்காக மிகப்பெரிய அளவுல அற்புதமான செயல்களை நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் செய்திருக்கிறாங்க. அதை நான் இந்த இடத்துல பதிவிட்டு விரும்புறேன். மேலும் இந்த தகவல் தொடர்புல மிக முக்கியமானது என்ன, ஒரு தகவலை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அனுப்புபவர் அந்த தகவலை சேகரித்து அந்த தகவலை தயார் செய்யறாங்க. அதை நம்ம ஆங்கிலத்துல என்ன சொல்லுவோம், சென்டர்னு சொல்லுவோம். அந்த சென்டர் வந்து ஒரு செய்திய என்கோட் பண்றாங்க. என்கோடுனா செய்தியை சேகரித்து அதை உருவாக்குறது, அமைக்கிறது. அந்த உருவாக்குன செயல் செய்திய ஒரு ஊடகத்தின் வாயிலாக சேனல், அந்த சேனல் மூலமாக இன்னொருவருக்கு அல்லது இன்னொரு இடத்திற்கு நம் செய்தியை பரிமாற்றம் செய்வது. இந்த செய்தி என்பது தெளிவாகவும் அழகாகவும் அதே நேரத்தில் சுருக்கமாகவும் இருக்க வேண்டும். ஏனென்றால் செய்தியை சுருக்கமாக சொல்லும் போது அதை பெறுபவர் எளிதாக அறிந்து கொள்ள வேண்டும், குழப்ப நிலை இருக்கக்கூடாது. இவ்விதமாக தகவல் பரிமாற்றம் நிகழ வேண்டும். தகவல் பரிமாற்றத்தின் முக்கியமான செய்தி என்னவென்றால், அதை பெற்றுக்கொள்பவர் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் புரிந்து கொள்வ அளவுக்கு இந்த செய்தியை உருவாக்குபவர் அழகாக தெளிவாக ஏற்கனவே நான் கூறியபடி அந்த செய்தியை உருவாக்க வேண்டும். இதுதான் தகவல் தொடர்பில் முக்கியமானதாக இருக்கிறது. இந்த செய்தி பரிமாற்றத்தில் பல்வேறு நிலையில் மின்னணு சாதனங்கள் இன்று நமக்கு மிகப்பெரிய தொழில்நுட்பத்தை மூலமாக கிடைத்திருக்கிறது. அதை நாம் நம் நாட்டின் முன்னேற்றத்திற்கும், சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்கும், விவசாயிகளின் முன்னேற்றத்திற்கும், பாதுகாப்புத்துறை முன்னேற்றத்திற்கும் தகுந்த முறையில் பயன்படுத்தி கொள்வோம் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு நேயர்கள் அனைவருக்கும், புதுகை பண்பலை நிறுவனத்தாருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை ஆங்கிலத்துறை உதவி பேராசிரியர் திருமதி ச. அஞ்சம்மாள் அவர்கள் ஆற்றிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 0 0 7795 என்ற எண்ணிலும் புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. Thank you.